தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் அப்படின்னு ஒரு நாலு வரி எடுத்துக்கொண்டு ஐந்து வரி பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறார். இந்த தில்லையின் கண்ணே ஆடுகிற பெருமான் யார்? தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னு சொல்றோம். இந்த தில்லையில ஆடுபவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி இந்த அகவல்ல கடைசி வரி பாத்தீங்கன்னா, ஒளி தரு கையிலை உயர் கிழவோன், ஒளி தரு கையிலை உயர் கிழவோன். கிழவோன் என்ற சொல்லுக்கு உரிமை உடையவன் என்று பொருள். எந்த எதை உரிமையாக உடையவன்? கைலையை தனக்கு உரிமையாக உடையவன், கைலை உயர் கிழவன். அந்த கைலையின் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்கு உரிமையுடைய பெருமான். அந்த உரிமையுடைய பெருமான் தான், அதாவது கைலையில் இருப்பவன் தான் தில்லையில் இருக்கிறான். கைலையில் இருப்பவன் வேறு, தில்லையில் இருப்பவன் வேறல்ல. கைலையின் கண் இருக்கக்கூடிய அந்த பெருமானே தான் தில்லையின் கண்ணும் இருக்குன்னா. எனவே அந்த கடைசி வரியும் முதல்ல வைத்துக் கொள்ளணும். ஒளிதரு கையிலை உயர் கிழவோன், அந்த உயர் கிழவோனாகி அந்த இறைவன். எது ஒளி அப்படிங்க, என்ன ஒளி அப்படின்னு கேட்டா, வேதங்கள் இறைவனை போற்றுகின்ற ஒளி. எப்போது சத்தித்துக் கொண்டிருப்பதுதான் நம்ம தானினை முன்படைத்தான். அந்த பதிகத்துல அறவோரி ஆகமங்கள், அறிவாரறி தோத்திரங்கள், விரதிய வேத ஒளி, விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைத்த அப்படின்னு அங்க பார்க்கிறோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவார். எல்லாரும் கைலையின் கண்ணி இவ்வாறு பல்வேறு வகையான ஓசைகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய திருமலை சருக்கம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா, முதல்ல பெருமான் வீட்டு இருக்கின்ற மலை, இது அண்ணல் வீட்டிற்கப்பட்டது, தன்னை யாவருக்கும் அறிவறியான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வர வர பாத்தீங்கன்னா, யானைகளுடைய முழக்கம், வீணைகளுடைய முழக்கம், அப்புறம் குரட்பூதங்கள் ஆடி ஆடியும் பாடுவான், கோடி கோடி குரட்பூதங்கள் ஆடி பாடுகின்ற பரப்பது என்று கைலையை நெருங்க நெருங்க முதல்ல நமக்கு கண்ணுக்கு காட்சியை காட்டிலும், காதல விழுகிற காட்சி நாம் பார்க்கிறோம். கண்ணுக்கான காட்சியை பார்த்து அதன் பிறகு காதல் விழுகிற காட்சி, கண்ணில காணுகின்ற பொழுதுதான் புண்ணியத்தின் புண்ணியம் திரண்டு உள்ளது போன்றது கைலை அப்படின்னு பார்க்கிறோம். நெருங்க நெருங்க ஓசை விழுகுது காதல, அப்படி ஓசைகள் கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் நம்ம உபமன்ய முனிவரை காண்கிறோம் அப்படின்னு நம்ம கைலை சிறப்பை படித்திருக்கிறோம். அது மாதிரி இங்க இந்த ஒளி தரு கைலை அப்படின்னு, இங்க ஒளி என்பது என்னன்னா வேதங்கள் சத்திக்கின்ற ஒளி, அத்தகைய ஒளி தருகின்ற கைலை என்பதனால மறை முதலானவற்றின் தோத்திர ஒலிகளை உடைய அந்த பெருமான், உயர்ந்த கைலையில் வீற்றிருக்கிற பெருமான், அந்த கைலைக்குரிய அந்த பெருமான் தான் இங்க தில்லை என்ற திருத்தலத்தில் இருக்கின்றார். எனவே மறை முதலியவற்றின் தோத்திர ஒலிகளை தருகின்ற உயர் கைலை உடைய பெருமான் அந்த பெருமான், அவன் தான் இங்க இருக்கிறார். இங்க தில்லை என்கிற திருத்தலம், தில்லை என்கிற தலம் மிக பழமையான பதி. மூதூர் என்ற சொல்லுக்கு பழமையான பதின்னு பெருங்க, முதுமை கூட்டல் ஊர் மூதூர் என்று வரும். அப்ப முதுமை என்பது இங்க அந்த ஊரினுடைய பழமையை குறிப்பது. எப்ப இந்த தில்லை இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னிருந்து தில்லை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது இது புதிதாக அமையப்பட்ட நகரம் அல்ல, பழமையான நகரங்களில் ஒன்று. எனவே மூதூர் என்று குறிப்பிடுகிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, இங்க ஆடுதல் என்று சொல்லப்படுகிற ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, இறைவன் நடம்புரிகின்றான். நடனம் என்றாலே அது ஐந்தொழில் கூத்தை தான் குறிக்கும். நடனம் என்பது ஐந்தொழில் கூத்தை தான் குறிக்கும். எனவே இறைவன் ஆடுகிறான் என்று சொன்னாவே நமக்கு நினைவுல வர வேண்டியது ஐந்தொழில் என்கின்ற ஒன்றுதான் நினைவுக்கு வரணும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தையும் சேர்த்துகிற செயலுக்கு தான் கூத்துன்னு பேர். அதான் கூத்து. இறைவன் கூத்தாடுகிறான் அப்படின்னா நாம நினைக்கிறது, நாம ஏண்டா இப்படி கூத்தாடுற அப்படின்னு சொல்றாங்க, அந்த கூத்து அல்லங்க. நாம் ஆடுகிற கூத்துக்கு பொருள் இருக்காது. ஏதோ மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு நேரம் கூத்தாடுவோம், அடுத்த நேரம் மகிழ்ச்சி குறைஞ்சிச்சுன்னா வாடி நிற்போம். இது அப்படி இல்லைங்க, இது ஆனந்த கூத்து. ஆனந்தம்னா அவனுக்கு ஆனந்தம் அல்ல, ஆன்மாக்களாகிய உயிர் கூட்டங்களுக்கு ஆனந்தத்தை வழங்குவதற்காக செய்கின்ற கூத்து. நம்ம ஒருத்தர் தான் அந்த கூத்தை ஏற்றுகிறான், அவனுக்கு அதுல கூத்துல எந்த விதமான பயனும் இல்லை. எனவே ஐந்தொழில் என்பது திருக்கூத்தை குறிக்கும், கூத்துனா ஐந்தொழிலை குறிக்கும். ரெண்டு இடத்துலயும் நாம அப்படி வைத்துக் கொள்ளணும். எது எங்க வந்தாலும் அதை அப்படி வைத்துக் கொண்டு காணுதல் வேண்டும். அதனாலதான் சொன்னாரு, தில்லை மூதூர் ஆடிய திருவடி என பழமையான திருநகரம். அந்த பழமையான திருநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமான், கைலைக்கு உரிய பெருமான், கைலை மலையை உடைய பெருமான். அந்த கைலை எப்படிப்பட்டது? சத்திக்கின்ற பல்வேறு வகையான மறை முழக்கங்கள் முழங்குகின்ற கைலை. எனவே கைலையின் முழக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கின்ற உயர் கிழவோனாகி அந்த பெருமான் தில்லை என்ற திருத்தலத்தில் நடம்புரிகின்றார். எத்தகைய நடனம் அப்படின்னு கேட்டா, இங்கு அவனுடைய திருநடம் எதற்காக? அதுக்கு விடை சொல்றாருங்க, பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி. ஆக தில்லை மூதூரின்கண் ஆடுகின்ற அந்த பெருமான், இந்த ஆடுகிற இடம் எது? ஆடுகிற பெருமானுக்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? ஒரு குயவன் பானை செய்கிறான்னா அவனுக்கு ஒரு இடம் வேணும். அவனுக்கு ஒரு இடம் எது? அவனுடைய வீட்டினுடைய முற்றம். அதுபோல இறைவன் கூத்தாடுவதற்கு ஒரு இடம் உண்டு அல்லவா? அந்த இடம் எதுன்னு கேட்டா, ஆன்மாவே இறைவன் கூத்தாடுவதற்குரிய இடம். நம்ம அறிவுதானே அவனுக்கு இடமாக இருப்பது. அதனால்தான் சிதாகாய பெருவழி என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். எனவே அந்த உயிரின் கண்ணே ஆன்மா என்று சொல்லப்படுகிற அந்த உயிரே அவன் நடம்புரிவதற்கு இடமாக இருப்பது. அதனால உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என்று திருமூல நாயனார் போற்றுவதும் அந்த அடிப்படையில தான். எனவே நம்முடைய அறிவு இறைவனுக்கு இடமாக இருக்கும், அவன் கூத்தாடுவதற்குரிய இடம். எனவே தில்லை மூதூராகி அந்த திருநகரில் இருக்க அந்த பெருமான் எல்லா உயிர்களும் பயனை பெறுவதற்காக, பல்லுயிர் எல்லாம் பயின்றனன், எல்லா உயிரின் கண்ணும் அவன் என்ன செய்கிறான், பயின்றனன் என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த திருவடி எல்லா உயிரின் கண்ணுமாக நின்று, திருவடின்னு சொன்னா அது ஒன்னை குறிக்குமா ரெண்டு கால குறிக்குமான்னு ஒரு கேள்வி வரும். திருவடிதான் சொல்லியிருக்கிறாரு. இலக்கணத்துல சாதி ஒருமைன்னு ஒரு வழக்கம் உண்டுங்க. அதாவது ரெண்டு என்பதை ஒன்றை சொன்னாலே இன்னொன்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நீங்க சரியான இடம் திருத்தொண்ட புராணத்துல பார்க்கணும்னு கேட்டா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் போற்றுவார் சேக்கிழா பெருமான். சைவ நெறி பொருட்சமய நெறி தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவும். புண்ணிய கண் இரண்டுன்னு வந்தா புண்ணிய கண்கள் இரண்டு தானே வரணும். புண்ணிய கண் ஒன்றுன்னு சொல்லணும், கண் ஒருமை, கண்கள் அப்படின்னு வந்துட்டாவே பண்மை ஆயிரு. அப்ப ரெண்டுனா பண்மை தானே, அப்ப புண்ணிய கண்கள் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா சேக்கல வரும் அப்படி சொல்லல, புண்ணிய கண் இரண்டு எனவும். அப்ப ரெண்டு கண்ணர் வந்து ஒரு கண்ணு எப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டா, இலக்கண முறையால் அதுக்கு சாதி ஒருமைன்னு பேர். அப்ப அந்த ரெண்டுங்கிற ஒன்ற ஒன்னை சொல்லும் பொழுது இன்னொன்னு இணைத்துக் கொள்ளலாம் என்பது இலக்கணத்தினுடைய விதி. அந்த அடிப்படையில் இங்க நம்ம பார்க்கும்போது திருவடி என்று சொல்லப்படுவது இரண்டையும் குறிப்பதுதான். ஊன்றிய திருவடி மட்டுமல்ல, எடுத்த திருவடி மட்டுமல்ல, ஏன்னா இரண்டையும் சேர்த்து தான் திருவடி என்று சொல்லுகிறோம். எனவே இங்கு சாதி ஒருமை என்ற முறையால் இலக்கண அடிப்படையில இங்கு திருவடி என்பது இரண்டு திருவடியும் குறிக்கும். எனவே தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அப்படிப்பட்ட அந்த திருவடி, நம்ம இறைவன் அந்த திருக்கூத்தினை நாம் காணுதல் என்பது ஐந்தெழுத்தின் வடிவமாக நின்று பார்ப்போம். நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கும் போது நகரத்தை முன்வைத்தீங்கன்னா ஊன்றிய திருவடி நா ம சி வா ஏ அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஊன்றிய திருவடி நா, மா என்பது வயிறு, சி என்பது இருத்தோல், வா என்பது முகம், யா என்பது முடி. இப்படி இதுக்கு பாத்தீங்கன்னா இலக்கணத்துல, இது வடமொழி இலக்கணத்தை சொல்லுவாங்க, இறைவனை நம் உள்ளத்துல தியானிக்க வேண்டும் என்று சொன்னா மூணு வகையாக சொல்லுவாங்க. ஒரு விநாயக பெருமான் அல்லது ஒரு அம்மை அப்படின்னா அந்த மூர்த்தத்துல நம்ம தியானிக்கின்ற பொழுது எப்படி தியானிப்பது அப்படின்னு கேட்டா, அவரை விட்டு நீங்காதிருப்பது எது, அவர் கூடவே இருப்பது எது, அவர் வேணுங்கும் போது அணிவது எது, இப்படி மூணு நிலை உண்டதுல. அதற்கு வடமொழி என்ன சொல்லுவாங்க, அதாவது அங்கம், பிரத்யாங்கம், உபாங்கம் அப்படிலாம் சொல்லுவது வழக்கு. இது ஒரு இலக்கண குறிப்புங்க. நம்ம வந்து இறைவனை இப்ப நம்ம உள்ளத்துல தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அங்கம், அவருடைய உடல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தியானிப்பதுக்கு அங்கம்னு பேர். கை, காலு, முகம், இதயம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் சேர்ந்தது அங்கம் என்று பெயர். அவர் இப்படித்தான் இருப்பாரு, அவருடைய முகம் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்வார். அடுத்து பிரத்யாங்கம் என்று சொல்லப்படுகின்ற நிலை, இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிற நிலையில அவருடைய காது, அவருடைய மார்பு, கையில என்ன ஆயுதம் வைத்திருப்பார் அப்படின்னு சொல்வதற்கு பிரத்யாங்கம் அப்படின்னு பேர். அந்த வகையில் இருக்கக்கூடிய நிலையில திரிசூலம் ஏந்தி இருப்பது, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு சங்கம் என்று சொல்லப்படுவதுங்க. எனவே இறைவன் அப்படின்னா அவர் வந்து அம்மையோடு இருப்பார், அவரை விட்டு பிரிக்க முடியாதது எது, அவர் கூட இருப்பது எது, வேணுங்கின்ற பொழுது அணிவது. நீங்க பெருமானுடைய கோலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோலத்திலையும் சூலம் வச்சிருக்க மாட்டார், சில கோலங்களை சூலம் கையில் இருக்க மாதிரி இருக்கும், சில கோலங்களில் பார்க்கும்போது சிலவற்றை வைத்திருப்பார், சிலவற்றை தவிர்த்திருப்பார். அப்ப அவருக்கென்று உரியது எதுவோ அதை அவ்வாறு வகைப்படுத்தி சொல்லுவது. எனவே இறைவன் ஒவ்வொரு உயிரின் கண்ணும் ஆடல் புரிபவன், அந்த உயிருக்காகவே அந்த நடனத்தை செய்கின்ற பெருமான், அந்த நடனம் என்பது நம்பொருட்டுத்தான் அப்படிங்கறத பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி சில்லை மூதூரின் கண் இருக்கின்ற அந்த பெருமான் இங்கு நடம்புரிகின்ற அந்த ஐந்தொழில் கூத்தாகிய கூத்து ஒவ்வொரு உயிரின் கண்ணும் நிகழக்கூடிய கூத்து. பல்லுயிர் எல்லாம் 84 லட்சம் யோனி பேதத்தில் பிறந்து உழலுகின்ற எல்லா உயிர்கூட்டத்துக்கும் சொல்லப்படுகிற நிலை. எனவே பல்லுயிர் எல்லாம் பயின்றனன், பயின்றனன் ஆனா பயிலுதல் அப்படின்பா. ஒரு மாணவன் பார்த்தோம்னா அவன் பயின்று கொண்டு இருக்கிறானோ, நேற்றும் படித்தான், இன்னைக்கு படித்துக்கிட்டு இருக்கிறான், நாளையும் படிப்பான். அத முடிந்து போன செயல் இல்லைங்க பயிலுதல் என்பது. பயிலுதல் என்று சொன்னா நேற்றும் படித்தோம், இன்னைக்கும் படித்துக்கிட்டு இருக்கிறோம், நாளையும் படிப்போம். அந்த பயிலுதல் என்பது 3 காலத்துக்கும் உரியது. அதுபோல இறைவனுடைய கூத்து என்பது நேற்றும் நடைபெற்றது, இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது, நாளையும் நடைபெறும். இந்த கூத்து எப்பாவது நிற்குமான்னு கேட்டா இல்ல, எப்போதும் நடந்து கொண்டே இருப்பது. மாணவன் படித்தான், படிக்கின்றான், படிப்பான் என்று 3 காலத்தினை சொல்லுகிறோமோ அதுபோல இறைவன் கூத்து 3 காலத்துக்கும் உரியது. எனவே அந்த வகையில் பயின்றனன் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே ஒரு செயலை பலகாலம் பலமுறையும் மீண்டும் மீண்டும் செய்தல் பயிலுதல்னு பேர். பயிலுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு செயலை பலகாலம் பலமுறையும் மீண்டும் மீண்டும் செய்தல். அந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்தல், படிச்சுட்டே இருக்கிறாயா என்னதான் பண்ணான், இதுல எப்ப பார்த்தாலும் புத்தகம் கையுமாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்ப பார்த்தாலும் கோயில சுத்திக்கிட்டே இருக்கிறான், அப்படி என்னத்தான் சாமியை சுத்தி சுத்தி வருவானோ தெரியலையே அப்படின்னு மக்கள் வழக்கல் சொல்வதை நான் பார்க்கிறேன். அப்ப ஒரு செயல் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிற நிலை, அதுக்கு பயிலுதல் அப்படின்னு பேர். எனவே பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. ஆக எண்ணில் பல்குணம், அதாவது எண்ணிக்கையற்ற பல குணங்கள் எனலுமா, அதாவது இந்த உயிர்களுடைய நிலை அந்த நிலையில சொல்கிற எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. அதாவது இறைவனுடைய குணமா சொன்னோம்னா அனந்த கோடி கல்யாண குணம் என்று குறிப்பிடுவாங்க. இங்க எண்ணில் பல் குணம், வெவ்வேறு எண்ணிக்கையற்ற பல் குணங்களை கொண்டிருக்கிற அந்த எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி. எனவே அந்த உயிர்களினுடைய குணங்கள் இறைவனுடைய சேர்க்கையால் பொலிவு பெற்று வெளிப்படுதலால் எழில் பெற விளங்கி என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஆன்மாவிடத்திருக்கின்ற அந்த அறிவு அவையெல்லாம் இறைவன் கூட்டு வைக்கின்ற தத்துவ கூட்டத்தாலதான் வெளிப்படும். நம்மகிட்ட இருக்கிறது எப்ப வெளிப்படும்னா அவன் கூட்டு வைத்தா தாங்க வெளிப்படும், அவன் கூட்டு வைக்காத போது நம்மகிட்ட வெளிப்படாது. எனவே எண்ணில் பல்குணம் என்பது இறைவனுடைய அருட்குணங்கள் வெளிப்படுமாறு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில உயிரின் கண் இருக்கின்ற குணம் வெளிப்படுவதற்கு தத்துவ கூட்டங்களை இறைவன் நமக்கு சேர்த்துக்கிறான். அப்படி அவன் சேர்த்திய காரணம்னா தான் நமக்கு உடம்பு உலகம் இதெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதன் வழியாத்தான் நம்முடைய அறிவு இச்சை முதலானவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுகின்றன. எனவே அவையெல்லாம் வெளிப்படுமாறு நமக்கு கூட்டு வித்தவன் இறைவன். எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி. எனவே உயிர்களின் குணங்கள் இறைவனுடைய சேர்க்கையால் பொலிவுற்று வெளிப்படுகின்ற காரணத்தினால் எழில் பெற விளங்கி என்று போற்றுகிறார். எனவே அந்த வகையில் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம்னர். 3 உலகம், மண் உலகம், விண்ணுலகம், அடுத்தது வானோர் உலகம் என்று குறிப்பிடுகிறார். மண் உலகம் நம்ம இருக்கிற உலகம், விண்ணுலகம் என்பது சொர்க்கம் முதலான உலகங்கள், அடுத்து வானோர் என்பது இந்த தேவர் முதலானவர்களுக்கு மேற்பட்டு இருக்கின்ற உலகம்னு பெறுகின்ற இடத்துல. வானோர் உலகம் என்பது திருமாலுக்குரிய உலகம், பிரம்மனுக்குரிய உலகம் என்று தனித்தனியா சொல்லப்படுவது உண்டு. தேவ உலகத்தை கடந்து அவங்களுக்கு மேல உலகம் உண்டு, அந்தந்த உலகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். எனவே மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் இவற்றையெல்லாம் என்ன செய்வார்கள், துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். எனவே அவற்றையெல்லாம் துண்ணுதல், துண்ணிய கல்வி என்று சொல்லும்போது இங்க சொல்கிறார், அதாவது இவற்றையெல்லாம் என்ன செய்கிறான் பெருமான் அப்படின்னு கேட்டா, இங்க கல்வி என்ற சொல்லுக்கு நேரடியா பாடம் என்ற பொருள் இல்லைங்க. இங்க கல்வி என்பது அறிவை குறிப்பது, கல்வி என்பது இந்த இடத்துல அறிவை குறிப்பது. எனவே துண்ணிய கல்வி என்று சொல்வதில் துண்ணிய கல்வி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா கல்வி என்பது அறிவை குறிப்பது. எனவே உயிர்களுடைய அறிவை விளக்கம் செய்வதற்காக இறைவன் என்ன செய்திருக்கிறாருங்க, மேலுலகம் கீழுலகம் நடு உலகம் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி கேட்கலாம், இறைவன் ஏன் இந்த உலகத்தெல்லாம் படைத்தார் அப்படின்னு கேட்டா, வேற ஒன்றும் இல்ல, நம்மிடத்தில் இருக்கிற அறிவு வெளிப்படுவதற்காக நமக்காக படைத்து வைத்திருக்கிறார். நம்ம அறிவு எப்ப வெளிப்படும் அப்படின்னு கேட்டா, மேலும் கீழும் போய் போய் வந்தா அறிவு வெளிப்படும். மேலும் கீழும் என்னத்தோம், நன்மையை செய்து அதன் பயனாகிய சொர்க்கம் முதலான பயன்களை அனுபவித்தும், தீமையை செய்து அதனுடைய பயனாக நரகம் முதலானவற்றுக்கான துன்பங்களை அனுபவித்தும், இந்த ரெண்டையும் அனுபவித்து அனுபவித்து தான் உயிருக்கு மெல்ல மெல்ல திருத்தம் வரும். நன்மை மட்டுமே திருத்தத்தை கொடுக்காது, தீமை மட்டுமே திருத்தத்தை கொடுக்காது, நன்மையும் தீமையும் மாறி மாறி வழங்கித்தான் உயிரின் கண்ணில் திருத்தம் ஏற்படும். அப்ப இவற்றையெல்லாம் உலகத்தை படைத்ததனுடைய நோக்கம் நம்மை திருத்தம் செய்வதற்காகத்தான். அப்ப நம்மை திருத்துவதற்காக இவற்றை படைத்திருக்கிறான் என்ற செய்தியைத்தான் இந்த உலகத்தெல்லாம் அவ்வாறு படைத்தும் காத்தும் மறைத்தும் செய்து வருகிறார். துண்ணிய கல்வி, கல்வி என்று அறிவை குறிப்பது. எனவே அந்த கல்வியானது விளங்கி தோன்றுகின்ற வண்ணமாக, எனவே அந்த அறிவு விளங்கும் பொருட்டாக என்ன செய்தாராம், மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் இவற்றையெல்லாம் என்ன செய்தார் அப்படின்னா படைத்து எல்லாம் செய்கிறார். தோற்றியும் அழித்தும், என்னுடைய இருளை ஏற துறந்தும். இருள் என்று ஆணவ மலம், என்னிடத்தின் கண்ணியில் இருக்கின்ற ஆணவ மலத்தை முழுமையாக துறக்க செய்யுமார். எனவே அறியாமை என்று சொல்லப்படுகிற இருளை, என்னிடத்தில் இருக்கிற இருளை நீங்க செய்து எனக்கு என்ன அறியாமை நீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு தடைப்படும். அறிவு தடைப்பட்ட என்ன ஆகும்னா, இறைவனிடத்துல அன்பு பிறக்குங்க. அறியாமை காரணமாகத்தான் இன்னும் நமக்கு இறைவனிடத்துல என்ன வரலீங்க, அன்பு வரல. ஏன்னா அவன் நமக்காக என்ன செய்யறான், நமக்காக என்ன செய்திருக்கிறான் அப்படிங்கறது நமக்கு தெரியாத காரணத்தினாலதான் அவன் மீது நமக்கு என்ன வரமாட்டேங்குதுங்க, அன்பு வரமாட்டேங்குது. அப்ப நீங்க சிந்திக்க சிந்திக்க, அவன் நமக்காக செய்தது இது நமக்காகத்தான் செய்திருக்கான், இதை நமக்காகத்தான் செய்திருக்கான், ஒன்றொன்றை நினைக்க நினைக்கத்தான் நமக்கு என்ன ஆகுதுங்க, ஒருவர் மீது அன்பு ஏற்படுது. அன்புக்கான அடிப்படை நமக்காக அவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் மீது அன்பு வருகிறது. அந்த அந்த அடிப்படை தான் இறைவன் இடத்துலயும் வருவது. இறைவன் தான் நமக்காக இத்தனையும் செய்திருக்கிறான், இந்த உலகம் நமக்காகத்தான் படைத்திருக்கிறார், இந்த உடம்பு நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறார், இந்த காற்று மலை எல்லாம் ஐந்து பூதம் என்னெல்லாம் கண்ணில் பார்க்கிறோமோ எல்லாம் நமக்காகத்தான் படைத்து கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பு வர வரத்தான் அவன் மீது அன்பு பிறக்கும். எனவே அறியாமை நீங்கினால் அறிவு வெளிப்படும், அறிவு வெளிப்பட்டால் நமக்காக இறைவன் செய்திருக்கிற உபகாரம் எல்லாம் நமக்கு நினைவு பெற்று அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது அறிகின்ற பொழுது நம்முடைய அறிவு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அன்பு வயப்பட்டு நிற்கும். இதுதாங்க அடிப்படை, அதைத்தான் இங்க எடுத்துக்கொண்டார். என்னுடைய இருளை ஏற துறந்தும், அப்ப பல்லுயிர் எல்லாம் பயின்றனன், எல்லா உயிரின் கண்ணும் இருந்து அவன் திருநடனத்தை செய்து கொண்டிருக்கிறான். எதற்காக அவன் கேட்டா, உயிரை மேல் கீழ் நடு என்று உலகங்களை கொண்டு போய் செலுத்தி, அவ்வாறு செலுத்துவதன் வாயிலாக உயிரின் கண்ணே இருக்கின்ற இருளை துறக்க செய்தல் அவனுடைய வேலை. முதல் நாலஞ்சு வரியிலேயே அவனுடைய கருணையை சொல்லிட்டார். இது எல்லா உயிருக்கும் பொதுவானது, இது வந்து இன்னாருக்கு இன்னாருன்னு பிரித்தல, எல்லாருக்கும் அதுதான் அடிப்படை. எனவே தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயந்தனன் ஆகி, எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும், என்னுடைய இருளை ஏற துறந்த, ஏற அப்படிங்கிறது அப்படியே முழுமையாக துடைத்தல் அப்படின்னு பாருங்க, ஏற துறந்தும் நம்முடைய இருளை முழுமையாக துரத்தல் அப்படிங்கிற வகையில என்னுடைய இருளை ஏற துறந்தும். அதுக்கப்புறம் இப்ப அந்த அறிவு என்ன ஆயிடுச்சு, அன்பு முகமாய் ஆயிடுச்சு. அப்படி அன்பு நிலை ஆன பிறகு அந்த அன்புக்குரிய உள்ளத்தையே தனக்குரிய இருப்பிடமாக இறைவன் கொள்கிறான். ஆக அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்புன்னர். அடியாருடைய உள்ளத்தை கோயிலாக கொள்ளுதல் என்பது அவனுடைய கொள்கை, அதுவே அவனுக்குரிய சிறப்பு. ஆக
அடியார் உள்ளத்து அன்பு மீதூர மீதூர்தல் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இங்க கொள்கை ஒன்று இருக்கிறது, சிறப்பு ஒன்று இருக்கிறது. என்ன கொள்கை அப்படின்னு கேட்டா, தொண்டருடைய உள்ளத்தின் கண்ணே எப்போதும் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய கொள்கை. தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, எப்போதும் அவன் நினைப்பிலேயே இருக்க வேண்டும் நினைப்பாங்க. இறைவன் அப்படித்தான் நினைக்கிறான், தொண்டருடைய உள்ளத்தை இருப்பிடமாக கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய கொள்கை. ஆக அந்த கொள்கை காரணமாக அது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அது சிறப்பை தான் கொடுத்தது. எங்க இவரு போய் இங்க இவங்கிட்ட போய் இருக்கிறாரே அப்படிங்கறது அவருக்கு என்ன என்னமாக, அதாவது சிறப்பை தந்ததே ஒழிய அதுக்கு மாறான ஒன்றை அவனுக்கு கொடுக்கலைங்க. அவனுக்கு சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, தொண்டருடைய உள்ளத்தில் இருப்பது இறைவனுக்கு சிறப்பு. நமக்கும் சிறப்பு அவன்கிட்ட இருக்கிறதானுங்க, நமக்கு சிறப்பு அவனோடு இருப்பது தான். அது நமக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும். அடியார் உள்ளத்து அன்பு மீது ஊற, அந்த அன்பி மீதூர்ந்து இருக்கிற நிலையில் அந்த தொண்டருடைய உள்ளத்தை தனக்கு இருப்பிடமாக கொள்ளுதல் அவனுக்கு கொள்கையும் சிறப்புமா. எனவே சிறப்பு என்று சொல்லப்படுகிற நிலை இங்க எடுத்து சொல்கிறார். எனவே பெருமான் தொண்டருடைய உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய நிலை, தொண்டருடைய உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டிருப்பது சிறப்பு, கொள்கையும் சிறப்பும்னர்.